கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 20.
இனி ரொம்ப ஆச்சரியமாக நம் பெரியவர்கள் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தோடு உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் எப்படி புரிந்து கொண்டார்கள், எப்படி சொல்ல முடிந்தது என்பதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகப்படுவேன். கீழாவத்தையிலே அனுபவித்து விடுகிறோம், மத்தியாவத்திலேயே இந்த ஐந்தும் நிகழும் என்றார்கள். சாக்கிரம் நாம் விழித்திருக்கிற பொழுது சாக்கிரம், அது நமக்கு தெரியும். விழித்திருக்கிற பொழுதே சொப்பனம் நிகழும் என்கிறார். அது இப்போ நாம் வகுப்பிலேயே சில பேர் அதை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். அதாவது வகுப்பிலே இருந்து கொண்டே கனவு காணுவோம். ஆகவே அது சாக்கிரத்தில் சொப்பனம், பிறகு சாக்கிரத்தில் சுளுத்தி, மூன்று கருவிகள் மட்டும் இயங்க இன்னும் ஒரு அது அந்த அந்த சாக்கிரத்தில் நிகழ்கிற இந்த அவத்தைகள் எல்லாம் வினாடி கணக்கிலே நிகழும். ரொம்ப நேரம் நிகழ்வதில்லை. ஒரு 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 வினாடிக்கு அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்து விடுவோம். ஒரு அம்மையுடைய ஒரு வினாடியிலே ஒன்றும் தெரியாத சூழ்நிலை ஏற்படும். இந்த ஐந்து அவத்தையும் மத்தியாவத்தையிலேயே நிகழும் என்கிறார்கள். அதாவது விழித்திருக்கிற பொழுதே சாக்கிரம் சொப்பனம் துளுத்தி துரியம் துரியாதீதம் தஞ்சும் நிகழும் என்கிறார்கள். இதையெல்லாம் அனுபவபூர்வமாக கண்டு பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதற்கு பிறகு மேலாவத்தை என்று ஐந்து. அதாவது ஆன்மா கீழிருந்து மேல் நோக்கி பயணிக்கும். கீழ் நோக்கி பயணிப்பது எப்படி மூடத்தனத்திற்கு காரணமாகுமோ, மேல் நோக்கி பயணிப்பது அறிவுக்கு காரணம், அறிவினுடைய விளக்கத்திற்கு காரணமாகும். அப்படி மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி ஆன்மா துரியாதீதத்தை மேலாவத்தையில் அடைகிற பொழுதுதான் நாம் அதை முத்தி என்று சொல்கிறோம். இறைவனோடு இரண்டரை கலக்கிற பகுதி அந்த துரியாதீதத்திலேயே நிகழும். நான் முன்பும் சொன்னேன், நம்முடைய பெரியவர்கள் கீழாவத்தையை விளக்கம் செய்தார்கள், மத்தியாவத்தையை விளக்கம் செய்தார்கள், மேலாவத்தைக்கு விளக்கம் சொல்லவில்லை. மேலாவத்தையே அனுபவத்தில் கண்டு தெளிக என்றார்கள். ஏனென்றால் எந்த படிப்பாளிக்கும் படிப்பினாலே இது தெரிந்து கொள்ளற விஷயம் இல்லை. அப்படியானால் படிப்பினாலே முத்தியடைந்து விடலாம். அதை தெரிந்து கொண்டு மேலாவத்தையே அனுபவத்தினால் காணுக என்கிறார்கள். மேலாவத்தையிலே நடுநெஞ்சிலே இருந்து ஆன்மா பயணம் புறப்பட்டு தொண்டைக்கு வந்து, பிறகு நெற்றி பொட்டுக்கு வந்து, உச்சிக்கு வந்து, அதுக்கு பிறகு துவாதச பெருவில வெளி என்கின்ற அந்த இறைநிலையோடு கலக்கிற அந்த நிலையைத்தான் மேலாவத்தை என்கிறோம். இந்த இந்த அதுலேயும் ஒரு கனவு நிலை உண்டு. அதுலேயும் கனவு நிலை உண்டு, துரியம் உண்டு, துரியாதீதம் உண்டு. ஆனால் அதை விளக்கம் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அது அறிவு பயணத்திலே எப்படி கனவு நிலை வரும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இப்போ கீழாவத்தையிலே கனவு நிலை புரிய முடிகிறது, மத்தியாவத்திலே கனவு நிலை புரிய முடிகிறது, மேலாவத்தையிலே எப்படி கனவு நிலை வரும், அது எப்படி கடைசியிலே இருக்கக்கூடிய துரியாதீதம் விளக்கமாகும், ஒளியாகும். இங்கே இருளாகிறது கீழே போகிற பொழுது, மேலே ஒளியாகிறது. இதையெல்லாம் அனுபவத்திலே கண்டுகொள்க என்று சொல்லிவிட்டு விட்டுவிட்டார்கள். அந்த அவத்த நிலையை இந்த திருந்திரலுக்கு என்னோ செயல் கனவில் கலங்கிடும் என்று ஒரு அவத்தை நிலை வந்தபடியால் அதை வைத்துக் கொண்டு விளக்கம் செய்கிறார். இப்ப யாராவது ஒருவர் உண்மை விளக்கம் படிக்காமல் திருவருட்பயனுக்கு நேராக வந்திருந்தால் இந்த இடத்திலே அவர்களுக்கு அவத்தை விளக்கம் முழுவதும் உண்டாகிறது. அதை அதை மனதிலே பதித்துக் கொண்டு படியுங்கள். நமக்கு ஏற்கனவே தெரிந்தது தானே என்ற ஆணவம் கூடாது. அதிலேயும் ஒவ்வொரு தரம் படிக்கிற பொழுதும் ஒவ்வொரு புது விளக்கம் நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஆன்மா கீழே நோக்கி பயணம் படிக்கிற பொழுது மூடமும், மேலே நோக்கி பயணிக்கிற பொழுது அறிவு விளக்கமும் உண்டாகிறது என்பது நாம் இப்பொழுது புதிதாக படிக்கிற விஷயம். அது எப்படி மாறுகிறது? கனவு நனவு துரியாதீதத்திலே எப்படி முழு ஒளியோடு கலக்கிறது உங்களுக்கு தெரியும். சும்மா மேலோட்டமாக சொல்லுகிறேன், முத்திநிலை என்பது இறைவனோடு வேறுபடாமல் ஒன்றாவது. நான் அனுபவிக்கும் இறைவன், அனுபவிக்கப்படும் செயல் என்று மூன்றும் இல்லாமல் இருப்பதற்குத்தான் நாங்கள் இறைவனோடு ஒன்றாகிற நிலை என்கிறோம். ஆகவே அங்கு கூட ஆன்மா தன்னை இழந்தால்தான் அந்த அனுபவம் பெறலாம். ஆகவே மேலாவத்தையிலும் துரியாதீதத்திலே ஆன்மா எல்லா கருவியினுடைய சக்தியும் இழக்கிற பொழுதுதான் இறைவனோடு கடக்க வாய்ப்பு வருகிறது என்ற உண்மையை நாம் ஓரளவு உணர முடிகிறது. தெளிவாக உணர வேண்டுமானால் அனுபவம் ஏற்பட வேண்டும். இந்த அவத்தை விவரங்களை நமக்கு திரும்ப சொல்லுகிறார் பெரியவர். அதை ஒரு தரம் படி.
நனவுக்கு சாக்கிரம் என்று பெயர். ஆன்மா சாக்கிர நிலையில் நிற்கும் போது ஞானேந்திரியம் ஐந்தும் கர்மேந்திரியம் ஐந்தும் சப்தாதி ஐந்தும் வசனாதி ஐந்தும் வாயுக்கள் பத்தும் அந்தக்கரணங்கள் நான்கும் புருட தத்துவமாகிய 35 கருவிகள் தொழிற்படும்.
ஒரு தரம் நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான், ஆனாலும் புதிய மாணவர்கள் நோக்கி ஒரு தரம் சொல்லுகிறேன். இந்த 35 கருவிகள் என்ன என்கிறார், அதை ஒரு தரம் பாருங்கள். நனவு நிலையிலே, இப்பொழுது விழித்திருக்கிற நிலையிலே எங்களுக்கு அறிவு கருவிகள் ஐந்தும் வேலை செய்கின்றன. அதாவது கண் காணுகிறது, மூக்கு மணக்கிறது, காது கேட்கிறது, வாய் சுவைக்கிறது, உடம்பு உணர்கிறது. ஆகவே நம்முடைய அறிவு கருவிகள் இயங்குகின்றன. அதற்கு பிறகு செயற்கருவிகள் என்று ஐந்தை கடவுள் தந்திருக்கிறான். பாணி, பாயு, பாதம், உபஸ்தம், இன்னொன்றை விட்டுவிட்டேன், வாக்கு, ஐந்தும் நமக்கு தந்திருக்கிறான். ஐந்து கருவிகளாலே நம்மை இயங்க துணை செய்கிறான். கை, கால், கழிவகற்றும் கருவி, இன்பம் வெளிப்படுத்தும் கருவி, அதை விட வார்த்தைகள், இவை அஞ்சும் நம்மை செயலுக்கு துணை செய்வன என்பதை நான் முன்பே விளக்கப்படுத்தி இருக்கிறேன். புதியவர்கள் அந்த பகுதிகளை பார்த்து கொள்ளலாம். ஆகவே அந்த ஐந்து கருவியும் நமக்கு செயல்திறனை தருகின்றன. அப்போ அறிவு கருவி ஐந்தும் வேலை செய்கிறது, செயல்கருவி ஐந்தும் வேலை செய்கிறது, 10 கருவிகள். அதற்கு பிறகு சொல்லுகிறார், இந்த ஐந்து கருவிகளினுடைய அனுபவம் வேலை செய்கிறது, அதுபோல மற்ற செயல்கருவி ஐந்தினுடைய அனுபவம் வேலை செய்கிறது. இந்த இடம்தான் அதற்குள்ளே நுட்பமான இடம். அதாவது நான் பார்த்தல் என்ற ஒன்று, பார்த்தலாகிய அனுபவம் என்பது வேறொன்று என்று பிரிப்பதற்கு இவ்வளவு நுண் அறிவு இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அதாவது நான் ஒரு பொருளை பார்க்கிறேன், பார்த்தல் என்பது ஒரு செயல், இந்த பார்த்தலாகிய அனுபவம் என்பது வேறு என்று பிரிக்கிறார்கள். அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், கனவிலே ஒரு நாய் என்னை துரத்துகிறது, நான் ஓடுகிறேன், கனவிலே இது அனுபவம். அங்கே என்னுடைய செயல்கருவிக்கு செயல் இல்லை, என் கால் ஓடுவதில்லை, ஆனால் ஓடுவதான அனுபவம் எனக்கு விளைகிறது. கனவிலே ஒரு நல்ல உணவை உண்கிறேன், அங்கே என் வாய் உண்பதில்லை, ஆனால் உண்பதாகிய அனுபவம் நிகழ்கிறது. அதைத்தான் சத்தாதி வசனாதி என்று இங்கே வார்த்தை சொல்லி பிரிக்கிறார். சத்தாதி வசனாதி என்றால் என்னவென்றால், ஞானேந்திரியங்கள் ஐந்தினுடைய அறிவு அனுபவம், அதுபோல கண்மேந்திரியங்களுடைய அனுபவம், இவை கனவிலே நிகழும். அது ஆகவே அந்த அனுபவத்தையும் நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. காட்சி இல்லாவிட்டாலும் அனுபவம் நிகழும். ஆகவே ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, சப்தாதி 5, வசனாதி 5, இதைவிட நம்முடைய உடம்பு 10 வாயுக்களாலே இயக்கப்படுகிறது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அது இந்த வைத்திய துறையிலே இருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் போன்றவர்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். 10 வாயுக்கள் நம் உடம்பை இயக்குகின்றன என்கிறார்கள். தசவாயுக்கள் என்று அவற்றுக்கு பெயர். அவற்றிலே ஏதாவது பிரச்சனைகள் வருகிற பொழுதுதான் உடம்பிலே நமக்கு நோய்களாக கண்டுகொள்கிறோம். ஆகவே அந்த வாயுவை எழுப்புவதற்கு வைத்திய முறையிலே பிறகு வழி சொல்லுவார்கள். அந்த வாயு குறைபாடு வந்தால் குறித்த ஒரு அங்கத்தினுடைய செயல்பாட்டிலே குறைவு வரும். அதை நாம் நோய் என்று போகிற பொழுது அந்த வாயுவை எழுப்பியது மூலம் கண்டுபிடித்து செய்கிற வைத்திய முறை. இப்பொழுதெல்லாம் மருந்து கொடுத்து விட்டு அதை இயக்கிவிட்டு போய்விடுவார்கள். அந்த வாயுவை இயங்க செய்து பழையபடி அந்த நோயை நீக்குவது என்ற முறை இருக்கிறது. ஆகவே 10 வாயுக்கள், ஆகவே மொத்தம் 30 கருவிகள் ஆயிற்று. ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, சப்தாதி 5, வசனாதி 5, 20, வாயுக்கள் 5, 30, 10, 30. அதற்கு பிறகு அந்த கரணங்கள் 4, 34, இதைவிட புருடன் என்கின்ற அந்த தத்துவ நிலை, இதோடு சேர்த்து 35 கருவிகள் நமக்கு நனவிலே நிகழ்கின்றன என்பதை சொல்லுகிறார்.
கனவிற்கு சொப்பனம் என்று பெயர். சொப்பனத்திலே மேற் சொல்லிய 35 ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் ஒழிந்த 25 கருவிகள் தொழிற்படும்.
கனவிலே இந்த ரெண்டும் தான் நிறுத்தப்படுகின்றன. அதாவது அறிவு கருவிகள் 5 இயங்காது, செயல்கருவிகள் 5 இயங்காது, 10 கருவியும் 5 10 கருவி போக மிச்ச 25 நிகழும். ஆகவே கனவு கண்டு நித்திரை கொள்வது என்பது உண்மையான ஓய்வில்லை. அது தூக்கத்திலிருந்து வர நனவு நிலையிலிருந்து ஒரு சின்ன சிறுபடி தாண்டுகிற ஓய்வு தான். ஆகவே கனவில்லாமல் நித்திரை கொண்டால்தான் உண்மையான ஓய்வு வருகிறது. அதிலேயே இன்னும் 3 படியே சொல்லப் போகிறார்கள் நம்மவர்கள். ஆகவே 25 கருவிகள் இயங்குவது கனவு நிலை என்கிறார்கள்.
நித்திரையாகிய சுழுத்தி நிலையில் அந்த கரணங்களுள் சித்தமும் வாயுக்களுள் பிராணனும் புருடனும் ஆகிய 3 தொழிற்படும்.
இதிலே மூன்று, அதாவது சுளுத்தி என்கின்ற இந்த உண்மையான தூக்க நிலை, இத்திரை என்பது உண்மையிலே அதுதான். 35 கருவியிலே 3 கருவி போக மிச்சம் 32 கருவியும் நிற்க வேண்டும். அந்த 3 கருவி என்ன என்பதை இனம் கண்டிருக்கிறார்கள். வாயுக்களுக்குள்ளே பிராணன் இயங்கும். உங்களுக்கு தெரியும், 10 வாயுக்களுக்குள்ளே பிராணன் என்பது ஒரு வாயு. அபானன், பிராணன், உதானன் என்று இந்த வாயுக்களை பிரிப்பார்கள். அதுல என்னென்றால் அந்த ஒவ்வொரு வாயுவும் ஒரு வேலை செய்யும். பிராண வாயுவினுடைய வேலை என்னவென்றால் உயிரை உடல் முழுவதும் கொண்டு செல்வது, ஆன்மாவினுடைய உணர்வை உடல் முழுவதுமாக பரவ செய்வது இந்த இந்த பிராண வாயுவினுடைய வேலை. பிராண வாயு நிற்குமானால் பிராணன் என்று போய்விடும், அதுவே நித்திரையே கடைசி நித்திரையாக போய்விடும். ஆண்டவன் அதற்காக ஒரு ஒழுங்கு பண்ணியிருக்கிறான். நல்ல ஆள் நித்திரையில் கூட பிராணன் என்கின்ற வாயு இயங்கிக் கொண்டிருக்கும். அது அது இயல்பாக அதற்கான ஒரு ஒரு கட்டளை. ஆழ்நித்திரையிலே கூட பிராணன் இயங்கும். அதுபோல அந்தர்கரணங்களிலே உங்களுக்கு தெரியும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்திலே மனம் போய்விடும், ஆழ்நித்திரையிலே புத்தி போய்விடும், அகங்காரம் போய்விடும், சித்தம் மட்டும் இயங்கும் என்கிறார்கள். அதை எப்படி கண்டுபிடித்தார்கள்? ஆழ்நித்திரையிலே சித்தம் இயங்குகிறது. சித்தம் என்பது அறிவு பதிவுக்கான உட்கருவிகளிலே ஒன்று. என்னுடைய அனுபவம் ஒன்று நிகழ்கிறது என்பதை உள்ளே பதிவு செய்வது சித்தம். அது இயங்கும் என்று எப்படி சொல்கிறார்கள் என்றால், நல்ல நித்திரை கொண்டு எழுந்த ஒருவன் இன்றைக்கு நிம்மதியாய் நான் தூங்கினேன் என்கிறான். அப்ப கேள்வி என்னவென்றால், நீ நல்ல தூக்கம் கொண்டாய் அல்லவா, தூங்கியது எப்படி உனக்கு தெரிந்தது? அதுவும் தெரியக்கூடாது அல்லவா? நீ நன்றாக தூங்கினாய் என்றால் தூங்கினதும் தெரியக்கூடாது, அதான் உண்மையான தூக்கம். தூக்கம் என்று நான் தூங்கினேன் என்று சொல்கிறான் என்றால், தூங்கியதை பதிவு செய்கிற ஏதோ ஒரு கருவி உள்ளே வேலை செய்திருக்கிறது. அந்த கரணங்கள் நான்குமே நின்றிருந்தால் நான் தூங்கினது தெரியக்கூடாது. ஆனால் தூங்கினது தெரிகிறபடியால் அதை பதிவு செய்ய ஏதோ இந்த நாளிலே ஒன்று வேலை செய்திருக்கிறது, அதை சித்தம் என்று இனங்கண்டு சொல்கிறார். அப்போ தூக்கத்திலே இந்த சித்த நல்ல ஆழ்நித்திரையிலே வாயுக்களுக்குள்ளே பிராணன் வேலை செய்கிறது. மற்றது இப்பொழுது நாங்கள் படித்ததாகிய
சித்தம்,
சித்தம் வேலை செய்கிறது. புருடன் வேலை செய்கிறது. புருடன் எப்பொழுதும் ஆன்மா உயிர் தங்குவதற்கான அடிப்படை தத்துவம். அங்கே புருடனும் வேலை செய்ய, இந்த மூன்றும் வேலை செய்வதற்கு நித்திரை, அதற்கு சுளுத்தி என்று பெயர்.
அடுத்த நிலையாகிய துரியத்தில் பிராணனும் புருடனும் தொழிற்படும்.
அதுதான் மயக்க நிலை என்று சொல்லுகிற நிலை. நாங்கள் இப்ப படித்திருக்கிறோம் கனவு நிலை, உறக்க நிலை, அடுத்தது மயக்க நிலை. மயக்க நிலைக்கு போனால் நான் மயங்கினேன் என்ற செய்தியும் எனக்கு தெரியாமல் போய்விடும். நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன், இந்த சினிமா படங்களே அடிக்கடி வரும் கதாநாயகி மயக்கமடைந்து விட்டு பிறகு நான் எங்கிருக்கிறேன் என்று எழும்பி கேட்பாள். நான் எங்க எழும்பிருக்கின்ற அவளுக்கு எங்கிருக்கிறேன் தெரியவே. நித்திரை கொண்டவனுக்கு நித்திரை என்பது தெரிகிறது, தூக்கம் என்பது தெரிகிறது. ஆனால் மயங்கினவனுக்கு மயங்கினேன் என்பது தெரியவில்லை. எழும்பினோடனே எங்கே இருக்கிறேன் என்று கேட்டான்னா அவன் நான் மயங்கினேன் என்பதும் தெரியாமல் இருந்திருக்கான். ஆகவே அந்த பதிவு இல்லை. ஆகவே சித்தமும் ஓய்வாகிவிட்டது என்று அர்த்தம். ஆகவே அடுத்ததாகிய துரிய நிலையிலே அவனுக்கு இந்த 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 அடிப்படையும் போய்விடுகிறது. அதாவது தான் பதிவு செய்யக்கூடிய கருவியும் போய்விடுகிறது. ஆகவே அங்கே பிராணனும் புருடனும் மட்டும்தான் நிற்கிறது மயக்க நிலையிலே. ரெண்டே ரெண்டு கருவிகள் இயங்கும் என்கிறார்.
துரியாதீதத்திற்கு புருடன் ஒன்றே தொழிற்படும்.
எல்லா கருவி 35 கருவியிலே 34 கருவியையும் அணைத்து விட்டு தனியே புருடன் மட்டும் உள்ளே நிற்கும். அதாவது ஆன்மா கூட அடங்கிவிடும். உடம்பு முழுவதும் ஓட முடியாத நிலையிலே பிராணனும் இல்லாமல் போய்விட ஒரு இடத்திலே ஆன்மா பொதிந்து போய் நிற்கும். அதைத்தான் நாங்கள் உயிரடக்கம் என்று சொல்கிறோம். அது இப்பொழுது விஞ்ஞானத்திலே பல விதத்திலே ஒத்துக்கொள்கிறார்கள். அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்டை பிறகு மசாஜ் பண்ணி பார்க்கிறார்கள், அந்த உயிர் திருப்பி இயங்க தொடங்குமா என்று மசாஜ் பண்ணுவது என்பது அந்த உயிரடக்க நிலையை உணர்ந்ததால் வருகிற செயல். ஆகவே உயிரடக்கம் என்ற நிலையிலே புருடன் மட்டும் இருக்கும். பழையபடி கருவிகளை அசைத்து இயங்க பண்ணின உடனே பழையபடி அந்த புருடன் இயங்க தொடங்கும். அது ஒரு நிலை இருக்கிறது. பழைய காலத்திலே இந்த தண்ணீரிலே விழுந்து இறந்தவன் போன்றவர்களை, பாம்பு கடித்திறந்தவர்களுக்கு இந்த உயிரடக்கம் நிகழும் என்பார்கள். உயிர் போய்விட்ட உயிர் இல்லாதவர்கள் போலவே இருப்பார்கள். ஆனால் பிறகு சில முயற்சிகளாலே உயிரை மீண்டும் கொண்டு வந்து மிச்ச கருவிகளை எல்லாம் இயக்க பண்ணலாம். இப்படி ஐந்து நிலையை நம்முடைய சித்தாந்த தத்துவம் சொல்லுகிறது. ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய ஐந்து நிலை. அதைத்தான் இவர் விளக்கம் செய்கிறார். படியுங்கள்.
இந்த ஐந்து நிலைகளிலும் ஆன்ம முயற்சிக்கு மத்திய ஸ்தானங்கள் முறையே நெற்றியும், நெற்றியின் கீழ் கழுத்து வரையும், கழுத்து கீழ் இருதயம் வரையும், இருதயத்தின் கீழ் கொப்பூழ் வரையும், கொப்பூழின் கீழ் மூலாதாரம் வரையுமாம். இந்த ஐந்து நிலைகளுக்கும் அவத்தை என்று பெயர்.
மத்திய ஸ்தானங்கள் என்கிறார். அதாவது நனவு நிலையிலே ஆன்மாவுக்கான இருப்பிடம் நெற்றி போட்டு. நெற்றி போட்டு, நெற்றி போட்டு என்றால் நெற்றி போட்டிலேயே நிற்கும் என்பதில்லை, அதுல இருந்து அடுத்த நெஞ்சினுடைய நடுப்பகுதி வரையும் இயங்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அடுத்த நிலையாகிய கனவு நிலைக்கு, கனவு நிலையிலே ஆன்மாவுக்கான மத்திய ஸ்தானம் என்பது நெஞ்சு, நெஞ்சின் நடு நெஞ்சு. அதைத்தான் நாங்கள் நனவு நிலையை நெற்றி போட்டையும் காட்டி, சரி தொண்டை இரண்டாவது நிலையிலே, தொண்டையிலே வந்து அடுத்ததாக ஆன்மா தங்கம், இங்கேதான் கனவு நிகழும். பிறகு கனவு தொண்டையிலே இருந்து நடுநெஞ்சு வரைக்குமான இயக்கம், அங்கே நடுநெஞ்சிலே தான் ஆன்மா தங்கம், அதை சுளுத்தி என்கிறோம். பிறகு அதிலே இருந்து தொப்புள் வரைக்குமான இயக்கம், அதிலே தொப்புள்ளே தான் ஆன்மா தங்கம், இப்படி இயங்குகிற பொழுது தொப்புள் வரையும் தங்கும், அதனை துரியம் என்கிறோம். பிறகு துரியாதீதம் என்பது மூலாதாரம் வரைக்குமான இயக்கம், அங்கே மூலாதாரத்திலே தான் உயிர் நிற்கும், அந்த 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 குறிப்பிட்ட இடத்திலே அதனுடைய அசைவிருக்கும். இந்த ஐந்தையும் சொல்லி நெற்றி போட்டிலே சாக்கிரம், தொண்டையிலே சொப்பனம், நடுநெஞ்சிலே துரியம், தொப்புள்ளே நடுநெஞ்சிலே சுளுத்தி, தொப்புள்ளே துரியம், மூலாதாரத்திலே துரியாதீதம் என்கின்ற அந்த ஐந்து நிலைகள் உருவாகும். இந்த ஐந்து நிலைகளையும் ஐந்து அவத்தைகள் என்று சொல்கிறார்.
இந்த ஐந்து நிலைகளுக்கும் அவத்தை என்று பெயர். சிவ தத்துவம் ஐந்தும், வித்யா தத்துவம் ஏழும், பூதம் ஐந்தும் இந்த நிலைகளின் போக்குவரத்துக்கு காரணம் ஆகாமையால் இவைகளோடு சேர்த்து எண்ணப்படவில்லை.
தத்துவங்களுக்கும் இந்த ஆன்ம பயணத்துக்கும் தொடர்பில்லை என்றபடியால், தத்துவங்கள் இந்த 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 பயணத்திலே, கீழறங்கின பயணம், நடுநிற்கும் பயணம், மேல் நோக்கு பயணத்திலே தனியே இந்த கருவிகளோடு தொடர்பு பட்டுத்தான் இவை இயங்குகிறபடியால் தத்துவங்கள் இவற்றோடு சேர்த்து எண்ணப்படவில்லை, தனியே கருவிகள் மட்டும் எண்ணப்படுகின்றன என்கிறார்.
இந்த அவத்தைகள் நிர்மலாவத்தை, யோகாவத்தை, சகலாவத்தை என மூவகைப்படும்.
இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மை ஏற்றுகிறார். அதாவது இந்த அவஸ்தைகள் நிர்மலாவத்தை, யோகாவத்தை, அடுத்தது என்ன,
சகலாவத்தை,
சகலாவத்தை என்று மூவகைப்படும் என்கிறார்.
அவற்றுள் நிர்மலாவத்தையிலே ஆன்மாவானது புறக்கரண உட்கரணங்களில் சார்ந்திருக்கும் தன்னை அறிவது சாக்கிரம்.
மூன்று வகையான அவத்தை இருக்கிறது என்று சொல்லி, மூன்றிலேயும் சாக்கிரம் என்றால் என்ன, சொப்பனம் என்றால் என்ன, துளிர்த்தி என்றால் என்ன என்று சொல்லப் போகிறார். மூன்று வகையான அவத்தை, இது நாம் புதிதாக படிக்கிற விஷயம். அதாவது நிர்மலாவத்தை, மற்றது யோகாவத்தை,
யோகாவத்தை, சகலாவத்தை,
சகலாவத்தை என்று மூன்று அவத்தை. இந்த மூன்று அவத்தைகளிலேயும் எது சாக்கிரம், எது சொப்பனம், எது சுளுத்தி, எது துரியம், துரியாதீதம் என்று சொல்ல போகிறார். மூளை சற்று களைத்திருந்தால் ஒரு தரம் எல்லாரும் ஜோரா கைதட்டி கொண்டு திருப்பி இதற்குள்ளே பயணிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த களைப்பு நீங்கும். இதுவரைக்கும் நாங்கள் ஐந்து அவத்தை படித்தோம். இப்பொழுது அதை மூன்றாக பிரித்து அந்த மூன்றுக்குமான சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி சொல்ல போகிறார். அதை கவனியுங்கள்.
அவற்றுள் நிர்மலாவத்தையிலே ஆன்மாவானது புறக்கரண உட்கரணங்களில் சார்ந்திருக்கும் தன்னை அறிவது சாக்கிரம். புறக்கரணத்தை விட்டு உட்கரண முயற்சியுடன் கூடி தன்னை அறிவது சொப்பனம். போகங்களில் விருப்பின்றி சலனமற்ற மனத்துடன் கூடியிருப்பது சுழுத்தி. மனத்தையும் விட்டு ஞானத்துடன் கூடியிருப்பது துரியம். சிவத்துடன் ஐக்கியம் பண்ணியிருப்பது துரியாதீதம்.
நிர்மலாவத்தை, அதாவது மனத்தின் நீங்கியதாகிய ஏற்படக்கூடிய அவஸ்தைகளை இந்த மூன்றும் நிகழும் என்கிறார். புறக்கரணம் உட்கரணத்தோடு சேர்ந்திருக்கிற நிலை, அனுபவங்களோடு இருக்கிற நிலையை சாக்கிரம் என்றும், தனியே உட்கரணத்தோடு இருக்கிற நிலையை சொப்பனம் என்றும். மூன்றாவது படியுங்கள்.
போகங்களில் விருப்பின்றி சலனமற்ற மனத்துடன் கூடியிருப்பது சுழுத்தி.
சுழுத்தி என்றும்
மனத்தையும் விட்டு ஞானத்துடன் கூடியிருப்பது துரியம். சிவத்துடன் ஐக்கியம் பண்ணியிருப்பது துரியாதீதம்.
அப்ப நிர்மலாவத்தையிலே இந்த ஐந்தும் இதுதான் என்று விளக்கம் பண்ணி காட்டுகிறார். இனி அடுத்த அவத்தைக்கு சொல்ல போறார். யோகாவத்தை.
யோகாவத்தையிலே பிரத்யாகாரம் சாக்கிரம் தாரணை சொப்பனம்.
உங்களுடைய ஒரு சில பேருக்கு இந்த யோக முயற்சியிலே தொடர்பும் பயிற்சியும் உண்டு. எப்படி அதை விளக்கம் செய்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது யோக முயற்சி என்று நமக்கு ஒன்று உண்டு. சரியை கிரியை யோகம் ஞானம் என்று வழிபாட்டை நான்காக பிரிக்கிறார்கள். அதிலே யோக வழிபாடு என்று ஒன்று. சித்தாந்தத்தை பொறுத்தளவிலே யோக வழிபாடு என்பது முடிவல்ல. யோகத்தை ஒரு ஒரு பயிற்சி வகுப்பாக எடுத்துக்கொண்டு ஞானத்தை அடைகிற பொழுதுதான் முத்தி கிட்டும், யோகத்திலே முத்தி கிட்டாது என்பது சைவ சித்தாந்திகளுடைய கொள்கை. அதனாலே யோக மதத்தையும் அவர்கள் முழுமையான மதமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யோகம் பற்றியும் ரொம்ப ஆராய்ச்சி, ஒவ்வொரு படிநிலையிலும் ஆராய்ச்சிகள் பண்ணி 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 பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோக நிலையிலே அவர்கள் 8 பகுதிகளாக யோகத்தை பிரிப்பார்கள். யோகம் என்பது ஒரு பகுதி என்று வைத்துக்கொண்டால் அதிலே 8 படிநிலைகள் உண்டு. அதனைத்தான் அட்டாங்க யோகம் என்று சொல்லுகிற முறைமை இருக்கிறது. அதிலே பின்னாலையும் இவர் சொல்லுகிறார். அதாவது முன் ஆய்த்த நிலை என்று 4 உண்டு, அதற்கு பிறகு நிஜநிலை என்று 4 உண்டு. அந்த 8 முதல் ஆரம்ப பயிற்சி என்று ஒன்று இருக்கிறது தான் யமம், நியமம், ஆசனம்,
பிராணாயாமம்.
இது பயிற்சி நிலை, யோகத்துக்கான பயிற்சி நிலை. பிறகு பயன் நிலை என்று 4 நிலை வரும். அதிலே 1 பிரத்யாகாரம். அந்த 4 4 சொல்லப் போகிறார். அதை சொல்லுங்கள், படியுங்கள்.
யோகாவத்தையிலே பிரத்யாகாரம் சாக்கிரம் தாரணை சொப்பனம் தியானம் சுழுத்தி சமாதியிலே தச்சரூப தரிசனம் துரியம் சிவனை தரிசிப்பது துரியாதீதம்.
அதாவது நாடுங்கடந்த நிலையையும் சொல்லுகிறார். அது கொஞ்சம் நீங்கள் விளங்க வேணும், விளங்க முற்படுகிறவர்கள் விளங்குங்கள். இந்த 8 முதல் 4 பயிற்சி நெறி என்று சொல்லிவிட்டேன். அதாவது ஒரு காரியம் செய்வதானால் முதல் பயிற்சி பண்ண வேண்டும். பயிற்சி பண்ணி இப்ப நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது சித்தாந்தத்திலே பயிற்சி தானே தவிர சித்தாந்த அனுபவம் இல்லை. பயிற்சி வந்தால்தான் அனுபவம் வரும். ஒரு விளையாட்டிலே ஒரு ரேஸ்லேயே ஓட போகிறவன் முதல் பயிற்சி பண்ணுவான். கிரிக்கெட் விளையாட போறவன் பயிற்சி பண்ணுவான். அந்த பயிற்சியினுடைய முயற்சியை பயிற்சியிலே அவன் காட்டுகிற வலிமை தான் பிறகு வெற்றியாக அமைகிறது. அப்படி யோகத்துக்குமான பயிற்சி நிலை அமைத்திருக்கிறார்கள். அதிலே 1 யமம் நியமம், அது 2 உங்களுக்கு தெரியும். விதித்தன செய்தல் விலைக்கென ஒழித்தல் அவ்வளவுதான். அதாவது நல்லவற்றோடு கொஞ்ச நாளைக்கு பழக, நல்லதை செய்து பழகுவது யோகத்துக்கு அது உண்டு. பாருங்கள், நாம் படிக்கிற அறம் வந்து எங்கெங்கெல்லாம் சேருகிறது என்று பாருங்கள். அதாவது நல்லதை செய்து தீயதை ஒழித்து பழக வேண்டும் என்றால் நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், யோகம் செய்து கொண்டு போகிற பொழுது பெரும் ஆற்றல்கள் வந்து சேரும். அந்த ஆற்றல்களை அதர்மமாக நடக்கிறவன் கைக்கு அந்த ஆற்றல்கள் போனால் அதனாலே பெரும் தீங்கு உலகத்துக்கு விளைந்துவிடும். நாங்கள் அதில் சொல்வார்கள், அந்த என்னது அந்த யோக முயற்சி பண்ணுகிற பொழுது தன்னுடைய உருவத்தை அணுவாக மாற்றிக்கொள்ளுகிற நிலை, அது மாதிரி பிரம்மாண்டமாக மாற்றிக்கொள்ளுகிற நிலை எல்லாம் உண்டு என்று சொல்கிறார்கள். அப்படி மாற்ற ஆற்றல் வந்தால் தீயவன் தீயதுதான் செய்வான். ஆகவே முதல் நிலையிலே தீமையிலிருந்து விடுபடுகிற மனநிலையும் நன்மையை பயில்கிற மனநிலையும் உருவாக்கி கொண்டால்தான் யோகம் செய்ய வேண்டும். இப்போ எல்லாம் யோகம் உடனே நேரா யோக பயிற்சி உண்டாக்குறார்கள். அது நம்முடைய மத அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. முதல் கொஞ்சம் நல்லவனாக முதல் இருக்க வேண்டும். தீயவற்றை விட்டு நல்லவனாக இருக்க வேண்டும், யமன் நியமம். அதுக்கு பிறகு ஒரு இடத்திலே உட்கார தெரிய வேண்டும். அதுவே யோகத்துக்கான ஒரு பயிற்சி என்கிற. ஏனென்றால் இப்போ நான் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிற பொழுதே நீங்களே பார்த்துருப்பேன், நான் இந்த பக்கம் திரும்பி ஒரு 10 திறம் இருக்கிறேன், இந்த பக்கம் திரும்பி ஒரு 10 திறம் இருக்கிறேன். என்னுடைய உடம்பை ஸ்திரமாக ஒரு இடத்திலே உட்கார வைக்க எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பயிற்சி இல்லை. அந்த பயிற்சி என்னத்துக்கு யோகம் என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு போகிற பொழுது உடம்பு வலித்து நொந்து களைத்தால் பிறகு உடம்பை அசைத்தேனானால் மனம் அசைந்துவிடும், யோகம் போய்விடும். ஆகவே உடம்பை ஸ்திரப்படுத்தி பழக வேண்டும், அதற்காகத்தான் ஆசனம் என்று பெயர், யோகாசனம். அதுக்கு யோகாசனம், யோகாசனம் என்பது உடம்பை மனமசையாமல் நிறுத்துவது. இப்ப எல்லாம் யோகாசனம் என்பது ஏதோ நோய் மாற்றுகிற வேலை என்கிறது போல சொல்லுகிறார்கள். அது அதுவல்ல, உண்மையிலே ஆசனம் என்பது உடம்பை என்னுடைய இஷ்டப்படிக்கு ஸ்திரப்ப, அதுக்காக யோகா ஆசனங்களை பலவாக பிரிக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லா ஆசனமும் பொருந்தாது. எது உனக்கு வசதியான ஆசனமோ அதன்படி உட்கார்ந்து பழகு, இது அடுத்த நிலை. அப்போ இயமம் நியமம் போனோடனே ஆசனம். அதற்கு பிறகு புறத்திலே உடம்பு அசையாமல் நிற்பது போல அகத்திலே மனம் அசையாமல் நிற்க வேண்டும். மனம் அசையாமல் நிற்பதற்கு மூச்சுத்தான் கருவி. மூச்சு அசையாமல் நின்றால் மனம் அசையாமல் நிற்கும். அதுதான் வடகளை பிங்களை என்று பிரித்து சுழுமுனை என்று மூன்றாக பிரிக்கிறார்கள். ஒன்று ஒரு பக்கமாக இயங்கும் மூச்சு, மறுபக்கமாக இயங்கும் மூச்சு. இந்த மூச்சுகளிலே கூட உடலிலே இயக்கம் இருக்கும். நடுவிலே மூச்சை கட்டிவிட்டால் உடம்பினுடைய இயக்கம் குன்றும் என்கிறார்கள். அதற்கு பயிற்சி பண்ண வேண்டும். எல்லாம் லேசான வேலைகள் அல்ல. இப்ப எல்லாம் அப்படிதான், இப்ப இந்த திடீர் இட்டலை திடீர் தோசை போல திடீர் யோகம் எல்லாம் பழக்குகிறார்கள். ரொம்ப நாள் பயிற்சி இல்லாமல் இவையெல்லாம் சித்திக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு ரொம்ப நாளா பயிற்சி பண்ணினால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மூச்சிலே சில நேரத்திலே ஒரு மூக்கிலே காற்று அழுத்தம் தெரியும், ரெண்டு மூச்சிலையும் காற்று வரும். அந்த மூச்சை இப்படி விட்டு பார்த்தீர்கள், கையிலே ஒரு பக்கத்து காற்று அழுத்துவது தெரியும். பிறகு கொஞ்ச நேரத்தாலே பார்த்தால் மற்ற மூச்சு காற்று அழுத்தும். ஆகவே ஒரு பக்கமாக ஓடுகிறது, ஒரு நாடியிலே ஓடுகிறது, மற்ற நாடியிலே ஓடுகிறது என்று தெரிந்து கொள்கிறோம். பிறகு அதை நடுவிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு சுடுமுனை என்று பெயர். ராசியேனி கும்பகத்தால் வலிந்து கட்டி மண்போலே சுவர் போலே வாழ வேண்டும் என்று பாரதி பேசுவான். கும்பகம் என்று கும்பகம் பண்ணுவது என்பது ஒரு இடத்திலே குவிப்பது, குவிந்திருக்கிறதுனால தான் அதுக்கு கும்பம் என்று பெயர். கும்பகம் பண்ணுவது என்பது காற்றை கொண்டு வந்து ஒரு இடத்திலே குவிப்பது. காற்றை அப்படி குவிக்க முடிந்தால் மனம் நின்றுவிடும். ஆகவே இந்த பயிற்சினாலும் ஆரம்ப பயிற்சிகள் என்று பிரிப்பார்கள். இங்கே செயற்பயிற்சிகளுக்கு நேரடியாக வருகிறார். அதுக்கு அடுத்தது என்ன செய்ய வேணும் என்றால், அது நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், பலவாக விரிந்திருக்கக்கூடிய எண்ணங்கள் எங்களுக்கு மனதுக்குள்ளே கெட்டது நல்லது என்று வரும். அதை எப்படி ஒடுக்கி கொண்டு போவது என்று கேட்டால், முதலிலே நல்லதிலே கெட்டதை ஒடுக்குவது. மனதிலே ஒரு தீய எண்ணம் வருகிறது என்று வையுங்கள். ஒரு நல்ல எண்ணத்தை அந்த நேரத்திலே நீங்கள் நினைத்தீர்கள்னால் தீய எண்ணம் போய்விடும். மனதிலே ஏதோ ஒன்றுதான் நிற்கும். இது மெல்ல மெல்ல பயில வேண்டிய விஷயங்கள். நான் முன்பும் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன். மனதிலே கெட்ட எண்ணமும் நல்ல எண்ணமும் வருகிற பொழுது நல்ல எண்ணத்துக்குள்ளே கெட்ட எண்ணத்தை கொண்டு வந்து செருகுவது. நல்ல எண்ணமும் கூட மன அசைவு தான், ஆனால் முதல் நிலையிலே கெட்ட எண்ணத்தை நல்ல எண்ணத்தினாலே இல்லாமல் பண்ணுவது. பிறகு நல்ல எண்ணங்கள் பலவாக இருக்கும். கெட்ட எண்ணங்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விட்டால், நல்ல எண்ணங்கள் பலவாக இருந்தால் நல்ல எண்ணங்கள் பலவாக இருக்கிற எண்ணங்களை ஒன்றிலே கொண்டு வந்து ஒடுக்குவது, ஒரு எண்ணத்துக்குள்ளே நிறுத்துவது. பிறகு அப்படி நின்றதை நீடிக்க செய்வது. ஒரு எண்ணத்திலே நிறுத்தி விட்டோம் அல்லவா, நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்கும், பழையபடியும் மனம் ஓடிவிடும். அப்படி இல்லாமல் ஒன்றிலே நின்ற மனத்தை தொடர்ந்து நிற்க செய்வது, அதுக்குத்தான் தியானம் என்று பெயர். நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், அந்த எங்க வீட்டு பையன் அந்த பெண் மேலே தியானமா இருக்கிறான் என்றால் என்னவென்றால் தொடர்ந்து நினைக்கிறான் என்று அர்த்தம். அந்த எண்ணத்திலேயே இருப்பதற்கு தியானம் என்று பெயர். அவர் பணக்காரனாக வர வேணும் என்பதுதான் அவருடைய தியானம் என்றால் எப்பொழுதும் நினைக்கிறார் என்று அர்த்தம். அப்படி தியானம் பண்ணி கடைசியிலே என்ன நிலை என்று கேட்டால், எந்த எண்ணமும் இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்குவது, அதற்கு சமாதி என்று பெயர். சமாதி என்றால் ஆன்மாவினுடைய ஆரம்ப நிலை. சித்தம் இயங்கி அதுக்கு பிறகு மனம் புத்தி எல்லாம் இயங்க தொடங்குகிற பொழுதுதான் அசைவுகள். பழையபடி சித்தம் மட்டும் நிற்க மற்றவற்றை இல்லாமல் இயக்கி விடுகிற நிலைக்கு சமாதி. பழைய ஆரம்ப நிலையோடு சமப்படுத்துவது, ஆதி நிலையோடு சமப்படுத்துவது என்றபடியால் சமாதி என்று வந்தது. இந்த நாளும் தான் அனுபவ நிலைகள், மற்றவை ஆய்த்த நிலைகள். இந்த சமாதி வந்துவிட்டால் அதற்கு பிறகு இறை அனுபவம் நிகழும். அப்ப ஐந்தாவது அவத்தையாக அதை கொண்டு வருகிறார். இந்த நான்கையும் நான்கு அவத்தைகளாக சொல்லிவிட்டு ஐந்தாவது அவத்தையாக என்ன சொல்லுகிறார், யோகாவத்தையிலே ஐந்தாவது அவத்தை இறைவோடு கலக்கிற அவத்தை என்று பிரிக்கிறார். இப்ப அதை வாசியுங்கள். யோகாவத்தையே
யோகாவத்தையிலே பிரத்யாகாரம் சாக்கிரம், தாரணை சொப்பனம், தியானம் சுழுத்தி, சமாதியிலே தச்சரூப தரிசனம் துரியம், சிவனை தரிசிப்பது துரியாதீதம்.
அதாவது ஆன்ம தரிசனமும் இறை தரிசனமும் உள்ளே போக போக முதல் ஆன்மாவை நாம் தரிசிப்போம், நம்ம ஆன்மாவை நாமே தரிசிப்போம். அதற்கு பிறகு ஆன்மாவுக்கு ஆன்மாவாக இருக்கிற ஆண்டவனை தரிசிப்பது. ஆகவே ஒரு நிலையை துரியாதீதம் என்றெடுத்து அடுத்ததை இறை அனுபவமாக கொள்கிறார்கள். அந்தந்த கடைசி வரிய வாசியுங்கள்.
சமாதியிலே தச்சரூப தரிசனம் துரியம், சிவனை தரிசிப்பது துரியாதீதம்.
துரியாதீதம் என்று எடுக்கிறார்கள் நான்கு நிலையாக.
சகலாவத்தையிலே ஆன்மாக்கள் விழிப்பாயிருந்து காண்டல் கேட்டல் முதலிய தொழில்களில் நிற்றல் சாக்கிரம். கனா காணும் நிலையாகிய தாக்குதல் இல்லாத நித்திரை சொப்பனம். கனாவில்லாத உறுதியான நித்திரை சுழுத்தி.
அதான் நாங்கள் இப்ப படித்தது, கடைசியாக படித்த நாங்கள் முதல் படித்தோமே இந்த சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி என்பதற்கு சகலாவத்தை என்று பெயர் வைக்கிறார்.
துன்பத்தினால் அறிவு கேடான நிலை துரியம். கருவிகளின் நின்றும் ஆன்மா நீங்கும் நிலை துரியாதீதம்.
என்ன சொல்ல வந்தார் என்றால், ஆன்மாவுக்கு தனித்த வலிமை இல்லை. முதல் குரல்ல சொன்னார் ஆன்மா படவாக விரிந்து கிடக்கிறது. இரண்டாவது குரலிலே அதை மூவகைப்படுத்தலாம். மூன்றாவது குரலிலே அந்த மூவகை எப்படி மூவகைப்படுத்துவது, எதை அடிப்படையாக வைத்து மூவகைப்படுத்துவது. நாலாவது குரலிலே ஆன்மாவை இவ்வளவும் உள்ள இவ்வளவு வலிமையா இவ்வளவு விரிவாக உள்ள ஆன்மா பலமற்றது என்பதை சொல்ல வருகிறார். அதை சொல்வதற்காக என்ன சொன்னார் என்றால், பகலிலே கண்டவற்றை கனவிலே மாறி காணுகிற இந்த ஆன்மா, ரெண்டையும் ஆன்மா தான் காணுகிறது. கனவு காண்கிறது கண்காக்கிறது என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றுக்கூடாகவும் அனுபவம் பெறுவது ஆன்மா. பகலிலே பெற்ற அனுபவத்தை இரவிலே மாறி காண்கிறது என்றால் இதற்கு ஆற்றல் இல்லை என்பதோடு இந்த நாலாவது குரல் முடிகிறது. கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கிவிடும் திண்டுடலுக்கு என்னோ செயல் என்று சொல்லி ஆன்மாவை ஒரு கிண்டல் செய்து திண்டுடல் என்று சொல்கிறார் என்ற குரலை வைத்துக் கொண்டு ஆன்மாவில் நிலகக்கூடிய அவத்தை மாற்றங்களை எல்லாம் பெரியவர் நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார். இதிலே நாங்கள் புதிதாக படித்தது என்பது நிர்மலாவத்தை யோகாவத்தை என்பவற்றை இந்த அவத்த நிலைகளோடு பொருத்தி காட்டிய தன்மை, நாங்கள் புதிதாக படித்த தன்மை. அதை மட்டுமாவது நேரம் கிடைத்தால் மீண்டும் ஒரு தரம் படித்து பாருங்கள். இன்றைய வகுப்பு இந்த அளவிலே நிறுத்தும்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.